الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله.
السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما بارك تعالى إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க மாதத்தில் நல்ல பல புனிதங்களை நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பேரருளால் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாம் இந்த அருள் வளங்களை, தன்னுடைய ரஹமத்தை, அருட்குடைகளை வாரி வாரி அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் அதையெல்லாம் ஒருபுறம் பெற வேண்டும். நாம் வணக்க வழிபாடுகளின் மூலமாக, இது போன்ற அமர்வுகளின் மூலமாக கேட்டு செயல்படுத்துவதன் மூலமாக பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அமர்ந்திருக்கிறோம். உண்மையிலே நம்முடைய இந்த நோக்கங்களை நல்ல நோக்கங்களாக அல்லாஹ் மாற்றி அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான நோக்கமாகவும் உயர்வான வணக்க வழிபாடுகளாகவும் செயல்படக்கூடியவர்களாக நம் யாவரையும் ஆக்க வேண்டும் என்று முதலில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நரக வாசல்கள் அடைக்கப்படுகிறது, சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது என்பதெல்லாம் தெரிந்த விஷயம். சொல்லி சொல்லி புழித்து போய்விட்டது, கேட்டு கேட்டு அசந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைகள். ஆனால் ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அருமையான வார்த்தையை பார்க்கின்ற பொழுது, இதா ஜாத் ரமலான், ரமலான் வந்துவிட்டால், ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, வகுல்லிகத அப்வாபு ஜஹன்னம், நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த நரகத்துடைய வாசலை ரமலானில் மாத்திரம் அல்லாஹ் அடைக்கிறான், ஏனைய மாதங்களில் திறக்கிறான் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக தெரிந்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எப்பொழுதுமே அந்த நரகத்தினுடைய கதவுகளை அடைத்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நரகத்தினுடைய வாடை, நரகத்தினுடைய ஜுவாலை, நரகத்திலிருந்து வீசப்படக்கூடிய காற்று அல்லது அதன் பற்றி உண்டான விவரங்கள், அதை பார்த்து நம்முடைய முகத்தை திருப்பக்கூடிய ஒரு சூழல் எதுவுமே வந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், அடுப்பில் வைத்திருக்கக்கூடிய சட்டியை நம்ம என்ன செய்யறாங்க, தொடுறோம். தொட போகும்போது அது நல்லா தெரியுது, சுடுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே யாருமே என்ன செய்யறது இல்லை, வேகமா போய் கை வைக்கிறது இல்ல. அப்படி கை வச்சா கூட முதல்ல என்ன செய்யறது, லேசா அப்படி தொட்டு பாக்கிறான், தொட்டு பார்த்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மாதிரி என்ன செய்யறது, அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஓகே கை தாங்கும் அப்படின்னு சொன்னா உடனே தூக்குறது. இல்ல கை தாங்காது அப்படின்னு சொன்னா தாங்கக்கூடிய பொருளை எடுத்து துணிகளையோ அல்லது பேப்பரையோ எடுத்து என்ன செய்ய தூக்குறங்கிற அளவுக்கு ஒரு முயற்சி பண்றோம். அப்ப நம்முடைய கை விரல் சுடுபட்டு விடக்கூடாது. வைத்தது சட்டி நான் தான், நம்ம தான் என்ன செய்யறோம், அடுப்புல சட்டியை வச்சிருக்கிறோம். அப்ப அதில் ஏற்றப்பட்ட அந்த சூடு நம்ம என்ன செய்யக்கூடாது, பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருந்துட்டு இருக்கிறோம். சின்ன சூடு பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது, பெரிய அளவுல பாதிப்பா. ரெண்டா இந்த பக்கத்து சுடுறது இருக்கு பாருங்க, இது ஒரு டிஃபரெண்ட், பின்னாடி சுட்டா அது ஒரு டிஃபரெண்ட், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, இருக்குங்களா இல்லைங்களா? பின்னாடி சுட்டுச்சுன்னு சொன்னா அதோட வேகம் வந்து விபரீதமா இருக்கு, வித்தியாசமா இருக்கும். முன்னாடி சுட்டு பாத்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கு, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. அதுக்காக நாளைக்கு பலப்பரிச்சை பண்ணி பாத்துருவானா, ஒரு உதாரணத்துக்கு அதை இதார்த்தம் எல்லாம் வச்சிருக்கிறான். அதனால என்ன செய்யணும் சொன்னா, இதுக்குதான் வந்து உணர்வுகள் கூடுதல். உங்ககிட்ட வந்து சொல்லி பார்ப்போம், தட்டி பார்க்க சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து அந்த கரண்ட் வருது, கரண்ட் வந்து என்ன செய்யுது, நம்ம வந்து எதிர்த்து திருப்பி அடிக்குதுன்னு சொன்னா இப்படி போய் வச்சு சேர்த்து ஒட்டிக்கிறோம். இப்படி பேக்கில் அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களை என்ன செய்ய தள்ளிவிடும். அதே மாதிரி இப்ப கூல் இருக்கா இல்லையா, ஏசில இப்படி வச்சு பாத்தீங்கன்னா கூல் வந்து நமக்கு சரியா கண்டுபிடிக்க முடியாது, இப்படி வச்சு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த தோலை என்ன செய்யறான், அல்லாஹ் வந்து மாற்றி மாற்றி நினைச்சான், அந்த நரகத்துல வந்து வேதனை கொடுக்க போறான். அப்ப அந்த சூடை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறது, வழி வச்சிருக்கிறாங்க, சூடுனா எவ்வளவு கடுமையானது எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லி. இந்த சூடு இந்த நரகத்திலிருந்து இன்றைக்கு மூடப்பட்ட இந்த நரகம் என்றைக்குமே எனக்கு உள் நுழைவதற்கு தகுதி இல்லாததாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பூமியினுடைய கொள்கையா இருக்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல்வேறு விஷயங்களை குறித்து என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, சொல்லிட்டு இதன் மூலமாக நீ என்ன செய்யலாம், நரகத்துக்கு போவதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அரபியில வந்து கிபிர்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து என்னன்னு சொன்னாங்க, பெருமை. இப்ப பெருமை இருந்துச்சுன்னு சொன்னா பெருமைங்கிறது நீங்க நினைச்சிடக்கூடாது, பெருமை வந்து பெருமையா இருக்கணும், பெருசா இருக்கு நினைச்சிடக்கூடாது. பெருமையை பொறுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு ஹதீஸை வந்து வழங்கினாலே போதும், யாருமே என்ன செய்ய மாட்டோம், அந்த பெருமைக்கு அடிமையாக மாட்டோம். ஆனா இன்னைக்கு உலகத்துல பெருமைக்கு அடிமையாகாதவர் யாராவது உண்டானு சொன்னா, மாதல்லா அல்லாஹ் காப்பாத்தியவர்கள் இருக்கலாம், அல்லாஹ் வந்து என்ன செய்யணும், அதுல பாதுகாக்கணும். அல்லாஹ் யாரை தன் வசம் பாதுகாத்துக் கொண்டாலும் அவர்கள் வேண்டால் இருக்கலாம், ஆனால் பெருமைக்கு அடிமையாகாதவர்கள், பெருமை என்ற நோய்க்கு உட்படாதவர்கள் உலகத்தில் உண்டா என்று சொன்னால், ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே, ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம் சமூகத்துக்கு மத்தியில் என்று சொல்லி முடிப்பதை விட, உலக முஸ்லீம்களிடத்திலே, முஸ்லீம் சமூகத்திடத்திலே, உலக முஸ்லீம்களிடத்திலே இந்த பெருமை தலைக்கேறி வந்த காரணத்தினாலே இன்றைக்கு அந்த பெருமையினுடைய விபரீதங்களை புரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த பெருமையினால என்ன விளைவுகள் ஏற்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி வந்து முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், என்ன செய்தி, பெரிய செய்தி இல்ல, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் அல்லது மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர். உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ, பெருமை எங்க உதிக்கும் அப்படின்னு சொன்னா முதல் அங்கதான் உதிக்கும், பெருமை எங்க வரும் அப்படின்னு சொன்னா உள்ளத்தில் தான் முதல்ல வந்து தைக்கும், அப்படி லேசா ஏற்பட்டு அது அப்படியே என்ன செய்ய பெருசாகி அது பெரிய லெவலில் என்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அவ்வளவு செய்ய ஆரம்பிச்சிடும். என்னெல்லாம் செய்யும், என்னெல்லாம் செஞ்சிருக்குது, இன்ஷா வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். இப்ப அந்த பெருமை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியில பெரிய அளவுல என்ன செய்ய வேண்டியது இல்ல, உங்கள்கிட்ட பெருமை இருக்குங்கிற அவசியம் கிடையாது. என்னது, கடுகு அளவுதான், ஒரு அணு அளவுதான். அணு என்ன செய்யறோம், எத்தனையோ அணு உடச்சு உடச்சு பார்த்தா அந்த அணு வந்து கண்ணுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு உண்டான ஒரு சின்ன அளவுல உண்டான அளவிற்கு யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ அவர் சோனம் செல்ல மாட்டார். சோனம் போக மாட்டார்னா எங்க போவாங்க, எங்க போகணும், நரகம் போகணும். தெளிவுதான ஹதீஸ். ஆனா இப்படிப்பட்ட மாசத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், நரக வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, நரகத்துக்குள் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஓடுற ஒரு துவா, அப்படித்தானா? அப்படித்தான நீங்களே கேட்டுட்டு இருந்தீங்க, நான் உங்ககிட்ட சிலது கேட்கணும். நரகத்திலிருந்து என்ன பாதுகாக்கணும் சொல்லி நபிசல்லா அலிசன் ஒரு அற்புதமான துவா வந்து தினந்தோறும் ஓத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு குழுவும் தர்றேன், உம்ராவில் வந்து என்ன செய்ய, உம்ராவுடைய கிரியைகளை கூட ஓத சொன்னாங்க. என்ன ஓத சொன்னாங்க, மாஷா அல்லா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, அதோட நிப்பாடிக்க சொல்லல, வகைனா அதாபன்னார், அடிப்படை அதான். இது ரெண்டு வேணும், இந்த உலகத்தில் நல்லது வேணும், மறு உலகத்தில் நல்லது வேணும் சொன்னா அந்த நல்லதை அடைவதற்கு முன்னாடி இன்னொன்றை பத்தி நீங்கள் கடுமையாக பயந்தாக வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கை. வக்கீனா அதா பண்ணார், எங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து விட கேட்டுப்பட்டு அதற்கு உண்டான முயற்சிகள் செய்யணுமா இல்லையா? செய்யணுமா இல்லையாங்க? செய்யணுமா இல்லையா? வக்கீனா அதா பண்ணார் சொல்லி கேட்டாச்சு. ஆனா ரப்பநாத்தினா ஃபித்துனியா ஹசனா கேட்டாச்சு, கேட்டுட்டு முயற்சி பண்ணி குயதுக்கு வந்துட்டோம். இல்லட்டா வந்திருப்போமா? அப்படி என்ன அர்த்தம்? பிரச்சனை அப்படித்தான், ஒண்ணு தொடர்ந்து இன்னொன்னு உள்ள போயிடும். ரப்பநாத்தினா ஃபித்துனியா ஹசனா என்ன அர்த்தம்? சும்மா சொல்லுங்க, தப்பா சொல்ல திருத்திக்கலாங்க. இந்த உலகத்துல வந்து நல்லது கூடும் அர்த்தம். இறைவா எங்கள் இறைவா எப்படி சொல்லிட்டாலும் சரி, ரப்பனான்னு சொன்னா ரப்பனா ரப்பனான் தான் நிறைய வரும். அப்படின்னா எங்கள் இறைவா எங்கள் ரப்பேன்னு அர்த்தம், எங்கள் ரட்சகனே எப்படி வேணாலும் சொல்லிக் கொடுங்க. ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா, இந்த உலகத்து நல்லது குடு அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு நல்லது வேணுங்கிறதுக்காக வேண்டி பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி கப்பல் வழியாக வந்த காலம் எல்லாம் மலையேறி மேல ஆகாயத்தில் என்ன செய்யறோம், பறந்து வந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த குவைத்தில அந்த ஹசனாவை தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, அதனால சூனத்து பூஞ்சையில் உட்கார்ந்து அதையும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். தப்பா சொன்னா உடனே திருத்துங்க, தயக்கம்லாம் வேணாம். என் தலைப்பு பெருமை தான், பெருமையெல்லாம் இதுல கிடையாது, தாராளமா சுட்டி காட்டலாம். அப்ப என்ன செஞ்சான், குவைத்தில ஃபித்துன்யா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனாவை தேடி வந்துட்டோம். இப்ப சுனத்து பூஞ்சலில் எதுக்கு வந்திருக்கிறான், வஃபில் ஆஹிரத்தி ஹசனா அப்படின்னு என்னங்க, மறுமையிலும் நல்லதைத்தா. அப்ப மறுமையில் நல்லதுதான் சொன்னா எங்க போய் வாங்க முடியும்? சுல்தான் சென்டர்ல போனா கிடைக்குமா? கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இன்னைக்கு என்ன ரிடக்ஷன் போட்டிருக்காங்களோ அது கிடைக்கும். லூலு சென்டர்ல போனா கிடைக்குமா? கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இன்னைக்கு என்ன ரிடக்ஷன் போட்டிருக்காங்க அது கிடைக்கும். இன்னைக்கு வந்து என்ன இந்த ஸ்பெஷலா ரிடக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கிடைச்சு போயிடும். இப்ப வஃபில் ஆஹிரத்தி ஹசனா எங்க கிடைக்கும்? அது எங்க கிடைக்குமோ அங்க கிடைக்கும். ஒன்னும் குரான்ல கிடைக்கும், ஹதீஸ்ல கிடைக்கும். இதுல வந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம். அப்ப குறைஞ்சபட்சம் இது போன்ற சபைகளில் இருக்கின்ற போது என்ன செய்யலாம், வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, மறுமையில் நல்லது தான் என்று சொன்னா நல்லது என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து விளங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அதோட எல்லாம் முடிச்சிட சொல்லாம நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துரு. இப்ப இந்த நரகத்திலிருந்து பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு ரெண்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதாரணமா சொல்லிட்டேன். உலகத்துல நல்லது அடைவதற்காக வந்துட்டோம், மறுமையை அடைவதற்காக அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறோம், உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப வக்கீனா அதா பண்ணார், எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாறுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணும்ல. அதை பத்தி கொஞ்சம் கவனம் செலுத்தணுமா இல்லையாங்க? அப்ப எதுலாம் வந்து நரகத்துக்கு போகக்கூடிய செயல்கள், எதுலாம் நரகத்துக்கு நம்ம இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கறத வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அது வந்து உள்ள போயிட்டோம்னு சொன்னா மீள முடியாத அளவுக்கு உண்டான நரகமா இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. மீண்டும் வரக்கூடிய நரகமாக ஒரு அல்லாஹ் என்ன செய்ய தேர்வு செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா சில பாவிகளுக்கு மீண்டும் என்ன செய்வான், மன்னிச்சு அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை கொடுப்பான். அதுவும் வந்து ஏற்றதா ஏற்றது கிடையாதுங்க. அது வந்து சிறந்ததா, அந்த வேதனை அனுபவிக்க முடியுமா? முடியவே முடியாது. இப்ப கொஞ்ச நேரம் ஏசி ஆஃப் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் அப்படியே சுட்டாயி நான் மட்டும்தான் உட்காந்துருக்கணும். நிர்வாகி யாராவது தான் உட்காந்துருப்பாங்க சரி விதினு சொல்லி. இப்போ ஒரு அரை மணி நேரம் டெஸ்ட் பண்ணணும் வச்சுக்க, என்ன ஆகும்? ஏசி ஆஃப் பண்ணவொடனே ஆள் கூடாரம் காலி, இதுதானே யதார்த்தம். அப்ப என்ன செய்ய முடியல, இந்த சூடு ஒண்ணுமே இல்லை, அங்கங்க அறிக்கையும் வேர்த்து ஓடும். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே பழகினா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்கா பழகி போயிடும். ஆனா அதுவே என்ன சில ஏற்றுக்கொள்ள முடியல. அஞ்சு நிமிஷம் அந்த ஏசி ஆஃப் பண்ண உடனே படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கிறதே கடுமையான கஷ்டங்கள், தாங்க முடியல, எந்த வேர்வையா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அந்த ஏசியில இருந்து குளிர் வருவதற்குள்ளேயே இவ்வளவு பெரிய சிரமத்தை வந்து மனசுல ஏற்றுக்கொள்றோம். அப்ப இதை விட பல மடங்கு சொல்ல முடியாத அளவிற்கு மடங்கு ஒரே ஒரு பங்கு தான் அல்ல இறக்கி இருக்கிறான். பல பங்குகள் என்ன செய்யிருக்கான், அங்க நரகத்துல வச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த நரகத்திலிருந்து என்னை நான் விடுபட வைக்க வேண்டும். அதற்குத்தான் நபிகள் நாயகம் சொல்லாத பல்வேறு சந்தர்ப்பங்கள் பல செய்திகள், அதுல ஒரு பிரதானமான செய்தி இந்த கிபிர், பெருமை என்று சொல்லக்கூடிய இந்த பெருமை உங்களுடைய உள்ளத்தில் கடுகளவு இருந்தால், பெரிய அளவில் போயிட வேண்டியது இல்லை, கடுகளவு இருந்தால் சுவனம் போக முடியாது நரகம் போவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிச்சாங்க. எச்சரிச்ச உடனேயே பயந்த சமூகம் சஹாபாக்களுங்க. ஆக எங்களுக்கு பயம் வேண்டாம், அல்லாஹ் பயம் இருந்தால் அல்லாஹ் அவர்கள் அருள்புரியவர்கள், அப்படியாப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அதுல வந்து மாற்றுக்கருத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து திரும்ப அப்படி வந்து திருப்பி போட்டுக்கிறோம் சமயத்தில், என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி அதுக்காக சொல்றேன், வாழ்த்துக்கள் சொல்றேன். அப்ப சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இப்படி சொன்ன உடனேயே பயந்தார்கள், அழுக வேண்டிய சந்தர்ப்பம் தான் அழுதார்கள். உடனே இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திரும்ப கேள்வி கேட்டாங்க. அது இன்னும் வந்து கூடுதலா புரிஞ்சு நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி கவலையோடு ஆர்வத்தோடு கேட்டு தங்களை பக்குவப்படுத்தி நல்ல பண்பட்ட சமூகமாக வாழ்ந்து மறைந்தார்கள் சஹாபா பெருமக்கள். அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் அப்படிங்கிறான். அவருடைய பேரை சொல்லும் போதுதான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அனுஹா என்று சொல்லி, பெண்களா இருந்தா அன்ஹானோ பெண்ணா ஆணா இருந்தா அன்ஹுன்னு சொல்லி ஒரு அடைமொழி போட்ட. அந்த அடைமொழியை பொறுத்த எதுக்குன்னு சொன்னா அல்லாஹ் அவர்களை அந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா நாமளும் துவா செய்து செய்து ஏற்றுக்கொள்ளலாம், அவர்களை பொருந்திக்கொள்ளலாம் என்று சொல்லி நாமும் உலக முஸ்லீம் சமூகம் எல்லாருமே அவருடைய பேரை சொல்லும் பொழுது அந்த துவாவையும் சேர்த்து செய்கிறோம். இதுதான் யதார்த்தமானது. அது வந்து என்ன இல்ல, எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம், செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செய்கிறோம். அதுக்கும் ஆதாரம் தினிங்கன்னா போய் கிடைக்காது. எல்லோரும் செய்ய வேண்டும், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அந்த அடிப்படையில் நாங்களும் அவர்களுக்கு துவா செய்யணும் என்ற அடிப்படையில் என்ன செய்யறோம். அப்ப அந்த சமூகம் இந்த வார்த்தையை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சாங்க. ஹதீஸ் முடிஞ்சல இப்படி சொல்லி நிப்பாட்டோன்னு உடனே ஃபகால ரஜுலன் ஒரு மனிதர் இந்திக்கிறார், கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, இன்னர் ரஜுல யுஹிப்பு அன் யகூன சௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க சொல்றீங்க யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குதோ அவன் சொர்க்கம் போக மாட்டான்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள்லயும் எங்களுக்கு பெருமை வர்ற மாதிரி தெரியுது. பெருமை எதிரெல்லாம் வருது, ஆடையில பெருமை வருது. ஏன் ஆடையை பார்த்துட்டு அவர் ஆடையை பார்த்து ஒரு இலக்காரமா பாக்குறது, ஏன் வாட்சியை பார்த்துட்டு அவர் வாட்சியை பார்த்துன்னு இலக்காரமா பாக்குறது, ஏன் கண்ணாடியை பார்த்தோம்னா அவர் கண்ணாடியை பார்த்துன்னு இலக்காரமா பாக்குறது, ஏன் மண்டையை பார்த்தோம்னா சொட்டை இருக்குது அவர் மண்டையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மாதிரி இலக்காரமா பாக்குறது, ஏன் செருப்பு பார்த்துட்டு அவர் செருப்பு பார்த்தோன்னு இலக்காரமா பாக்குறது, மொபைல் போன் சொல்ல வேண்டியதே இல்ல, மொபைல் போன்ல இருக்கிற பெருமை இருக்குதே அல்லாஹ் அக்பர், பெருமைக்காக மாவடிப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மொபைல பாத்தீங்கன்னா பெருமைக்காக இன்னைக்கு மொபைல், பேசுவதற்காக மொபைல் அல்ல, எதுக்காக மொபைல், பெருமைக்காக. என்ற என்ன மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, பிளாக் பெர்ரி 7-6 தினார் மாசு கட்டினா கிடைக்கும், விளம்பரம் போட்டவொடனே பிளாக் பெர்ரியில போய் உள்ள பூந்துகிட்டு இருக்கா நம்மால் 6 தினம், அதெல்லாம் என்ன ஒரு பெரிய மேட்ரா சப்ப மேட்ரு அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிடற எப்படி போயிட்டு குடும்பம் பாருங்க. அப்ப எங்க போகுதுன்னு சொன்னா மொபைல் வச்சவன இலக்காரமா பாக்கப்படுது, வண்டி வச்சிருந்தா என்ன வண்டி, என்கிட்ட என்ன வண்டி இருக்கு தெரியுமா, அது வீட போய் பார்த்தா என்ன வீடு, என்ன ரூம்ல தங்கியிருக்கான், அந்த ரூம்ல போய் உள்ள பார்த்தா பெட்டை பார்த்துட்டு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில கஞ்சனா இருப்பான், அவனை பார்த்து அந்த கஞ்சத்தை வந்து திருத்து வைக்கிறது வேற, இவன்ட்டு என்ன வருது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பார்த்த உடனேயே வந்து தனக்கு உண்டானதை ஒப்பிட்டு பார்த்து பெருமை கொள்றான், மனசுல வந்து பெருமை வந்துருது. சிலர் வந்து வெளிப்படுத்திடுவான், ஆனா உள்ளுக்குள்ள என்ன செஞ்சு வந்துருது, என்ன இன்னைக்கு இஃப்தார் கொடுத்தான், உதாரணத்துக்கு உங்களுக்கு இஃப்தார் கொடுத்துருக்கலாம், என்ன கொடுத்தா, நேத்து கொடுத்தா பாருங்க, இன்னைக்கு கூட ஜும்மா சொன்னி டென்ட் டெண்டா ஏறி பாக்குற ருசிக்காக வேண்டி, எந்த டெண்டில் நல்ல உணவு கிடைக்கும், எந்த டெண்டில் நல்ல உணவு கிடைக்கும், 30 நாளும் தேடி கடைசியில் முடிவு என்னட்டு ஒரு டெண்டிலும் நல்ல உணவு இல்லை, ஏதோ கிடைத்தது சாப்பிட்டு முடித்து விட்டோம், முடிஞ்சு போச்சு. இதான இதார்த்தம், கடைசியில என்ன நினைக்கிறாங்க அப்படி சொன்னா அங்க பெருமை என்ன, இவனுக்கு உள்ள சம்பளத்து கூப்பிட்டு இஃப்தார் வச்சான் அப்படி பிச்சைக்காரத்தனமா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு லேசா இடம் போட்டுட்டு அந்த மனசுல என்ன செய்யறது, நாமளே பரவாயில்லன்னு சொல்லி ஒரு சின்ன அளவுல வந்து பெருமை நாம அன்னைக்கு கொடுத்தோம், அது எவ்வளவு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுல பாத்தீங்கன்னா பெருமை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பெருமையை வந்து என்ன செய்யலாங்க அல்லாஹ் விரும்பல. அப்ப அதனால சஹாபாக்கள் என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, ஒரு யதார்த்தமான ஒரு சூழலில் எல்லாத்துட்டையும் வரக்கூடிய அந்த ஆடை அலங்காரங்கள் விஷயங்கள் வரக்கூடிய அந்த பெருமையை குறித்து கேள்வியை கேட்டாங்க. பெரிய அளவுல வாழ்க்கை வசதிகள்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருந்தனால ரெண்டு குறித்து கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒரு மனிதனுடைய ஆடை இருக்கிறதே அது அழகாக இருக்குது, அது அழக விரும்புறான், அவருடைய செருப்பு இருக்கிறதே அதையும் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறானே, இது பெருமையாக அமையுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி திரும்ப கேட்டாங்க. எதை பத்தி கேட்டாங்க, ஆடை, ஆடையில அழகா இருக்குன்னு சொல்லி விரும்பி போடுறான், அதுல பெருமை இருக்குதா, செருப்பு அழகா இருக்குன்னு சொல்லி அல்லது வந்து நல்ல குவாலிட்டியா வேணும்னு சொல்லி வாங்கி போடுறான், அதுல வந்து என்ன செய்யுது பெருமை இருக்குதான்னு சொன்ன உடனே உடனே கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் வந்து அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். எனவே நீங்க என்ன செய்யுங்க, ஸ்டைலுக்காக வேண்டிய அழகுக்காக வேண்டிய நீங்க போடுங்க, அழகுக்காக என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆடைகள் 1000 ரூபாய்க்கு எடுத்து ஊர் காசுக்கு அல்லது இங்க உள்ள காசுக்கு ஒரு 10-15 தினாருக்கு எடுத்து அழகுக்காக வேண்டிய போடலாம், ஆடம்பரத்துக்காக வேண்டிய பெருமைக்காக வேண்டிய என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. இன்னைக்கு எப்படி போடப்படுது, இன்னைக்கு எப்படி ஆடைகள் வாங்கப்படுது, வாங்கிய ஆடைகள் எங்கே பயன்படுத்தப்படுகிறது, ஹுது ஜீனத்துக்கும் 5 குள்ளி மஸ்ஜித் அப்படிங்கிறான், பள்ளிக்கு போகும்போது அழகா போப்பா ஜீனத்தப்போ அல்ல வந்து என்ன செய்யறான், ஜீனத்தை விரும்புறான், ஜீனத்தின அழகு அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இந்த கடவுள்கள் எல்லாம் வந்து சித்தரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க, கொடுங்கோளர் மாதிரி ஒருத்தன் பார்த்தா ஒரு காண்டாமிச மாதிரி வச்சிருப்பான், சில பார்த்து வச்சுன்னா அருவாலை வச்சுட்டு விட்டுறது மாதிரி, இது மாதிரியான ஒரு கொடுமையானவன் அல்ல கடவுள் என்பவன். அவன் சூப்பர், யாருக்கு என்ன செய்ய முடியாது, அவனுடைய அந்த அழகை விவரிக்க முடியாது. அப்படி விவரிக்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு சூப்பரானவன், அழகானவன். எனவே அவன் தன்னுடைய அதிகாரிகள் அழகாக இருக்கிறது விரும்புறான். அதனாலதான் ஹுது ஜீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் ஒவ்வொரு பள்ளிக்கு வரும்போது ஸ்டைலா வாங்கன்னு சொல்றான். அப்பதான் இருக்கிற அழுக்கைய பார்த்து போட்டுக்கிட்டு வரான். நம்ம இருக்கிற அழுக்கான டிரெஸ், இருக்கிற அழுக்கான கையில் பள்ளிவாசத்தான பிரச்சனை இல்லை வாங்க அப்படிங்கிறான். இதே ஒரு மேனேஜர் போகும்போது பாத்தீங்கன்னா டிப் டாப்பா கோட்டை மாட்டி அதை மாட்டி இதை மாட்டி என்னென்ன மாட்டணுமோ அவ்வளவு மாட்டி, என்ன தேய்க்கணுமோ அவ்வளவு தேய்ச்சி போ. அவன் இடத்துல போகும்பொழுது நல்ல சூப்பரா போ, அழகா போ. எங்க போய் சொல்லப்படுது, இந்த உலகத்தில் உள்ளவர்கள்ட்ட, இந்த உலக விரும்பிகள்கிட்ட, அல்லது உலகத்தை நாம் நேசம் கொள்ள வேண்டும், உலகத்தில் ஏதாவது ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்க போகும்போது என்ன செய்ய தன்னை அழகுபடுத்தி கொண்டு போகிறோம். தொழுகூடிய இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா நாம என்ன செய்ய அசிங்கமா இருக்கோம், அல்லாஹ் வந்து இதை விரும்பவே இல்லை. சொன்னாங்க அல்லாஹ் அழகை விரும்புகிறான். எனவே நீங்க வந்து என்ன செய்யுங்க, அழகுக்காக வேண்டி ஆடம்பரம் இல்லாமல், ஆடம்பரம் வந்துச்சுன்னா பெருமை வரும், பெருமை இல்லாத அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இது ஒருத்தவளா இருக்கு, இது யூஸ் ஆகும், அதுக்காக நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் விரும்ப தவிர, நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் என்ன செய்யிருக்கேன், இந்த மாதிரி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை வந்துச்சுன்னு சொன்னா சொர்க்கம் போக முடியாது. எந்த விஷயத்துல சரிங்க, எனக்கு இருக்கிற அறிவு அந்த அறிவில் பெருமை வரக்கூடாது. என்னுடைய அறிவு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்த அறிவு, எந்த அறிவை என்னால் என்ன செய்ய முடியுமோ அப்படி செய்யணும். இதற்கு மேல உள்ள அறிவாளிகளை மதிக்க வேண்டும், எனக்கு கீழ் உள்ள அறிவாளிகளை மதிக்க வேண்டும், இப்படிதான் பண்பட வேண்டும். தவிர என்னுடைய அறிவு வந்து என்ன செய்யக்கூடாது, மாமதை கொண்டு போயிடக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடியதா கொண்டு போயக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்ய, அறிவாளிகளிடத்தில் பெருமைகள் பார்க்க முடிகிறது, வீரர்களிடத்துல என்ன செய்ய முடியுது, பெருமை பார்க்க முடியுது, பெருமை அடிக்கிறான் பாத்தியா அப்படி என்ன செய்ய காமிக்கிறது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்ல லேச அப்படி பிடிச்சி இழுத்து பிடிச்சிட்டா தூக்குன கீழே போகாது, போகுமா என்ன செய்ய பாக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தூக்கிய கை அல்ல கீழே போட விடாம ஆக்கிட்டான்னு சொன்னா உன் வீரம் எங்க போச்சு, ஒண்ணுமே இல்ல. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருமை குடிக்காத, தேவையில்லாத பெருமை உனக்கு வேணாம். அதனால அந்த வீரத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, பெருமை அடிக்க கூடாது. பொருளாதாரம் இருக்கிறதா அதை கொண்டும் என்ன செய்யக்கூடாது, பெருமை அடிக்க கூடாது. பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கா, அதை கொண்டும் பெருமை அடிக்க கூடாது. இன்னைக்கு வந்து போடலாண்டா சண்டைகள் நிறைய இடத்துல, எதை போடலாண்டா, பின்னாடி அவருக்கு அடைமொழி இருக்குன்னு வச்சுக்க, உதாரணத்துக்கு MBBS அல்லது ஏதாவது ஒரு MD ஏதாவது ஒண்ணு படிச்சிருக்கிறாரு, ஏதாவது ஒரு போஸ்டிங் சொன்னா அதை போடலன்னு சொன்னா அதுக்காக வேண்டி சண்டை. குடும்பங்கள்ல அடிச்ச பத்திரிகைகள்ல ஹாஜின்னு போடலையாம், அதுக்காக வந்து இன்ன வரைக்கும் பேசாத குடும்பங்கள் எல்லாம் இருக்குது. எவ்வளவு பெருமை தலைக்கு நிக்குது, ஹாஜின்னு போடலையா, ஹாஜிங்கிறது எங்க பட்டம் கொடுத்தாங்க, அங்க போன உடனே ஹாஜி இல்ல ஹாஜி ஹாஜி இல்ல ஹாஜி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு, பட்டம் கொடுக்கறாரு ஏ நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு பட்டம் படிப்புள்ள பட்டம் கொடுக்கற மாதிரி. அங்க என்ன செய்யறாங்க, சுருத்தாக்கள் போலீஸுகளும் முத்தவாக்கள் என்ன செய்யறாங்க, இல்ல இல்ல ஹஜ் ஹர் ஹர் ஏதாவது சொல்லும் பொழுது அந்த ஹஜ் ஹஜ்ன்றவன விளையங்கிறாரு, சரி அவனுக்கு பட்டம் கொடுத்தாச்சு, ஊர்ல போனவொடனே ஹாஜி. இந்த ஹாஜின்னு போடுறா கோபம், ரெண்டு செஞ்சிட்டா அல்ஹாஜின்னு போடணுமா, நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் மூணு நாளுக்கு என்ன போடுறது தெரியல, குல்ஹாஜி போடுறதா, குல்ஹாஜி மூணுக்கு போட்டா நாளுக்கு என்ன போடுறதுன்னே தெரியல. இதெல்லாம் பெரிய குழப்பம். பாத்தீங்கன்னா சைத்த எப்படி அலங்கரிச்சுட்டா, தான் செய்த வணக்க வழிபாடை கூட என்ன செய்யணும், அடைமொழி போட வேண்டும், தனக்கு அடைமொழி போட்டு இனம் காட்ட வேண்டும், தன்னுடைய வணக்க வழிபாடும் அழிய வேண்டும், பெருமை என்பது மூலமாக நான் என்ன செய்யணும், நரகத்திற்கு நுழைய வேண்டும் என்ற ஒரு ஐடியாவை கொடுத்ததுனால இன்னைக்கு அந்த பட்டங்கள் என்ன செய்யப்பட்டு போடப்பட்டிருக்கு. டாக்டர் படிச்சிருக்கிறாரு MBBS அல்லது விருது என்ற அடிப்படையில் டாக்டர் கொடுக்கறாங்கன்னா பிரச்சனை இல்ல, கொடுத்துட்டு போறாங்க, அது ஒரு அடைமொழியா போடுறாருன்னா கூட ஓகே. அது விடுபட்டு போச்சுன்னா ஒண்ணும் கிடையாது, உங்க பேரு என்ன அப்துல் கார், அப்துல் கார் அடையாளம் கட்டினா முடிஞ்சு போச்சு. அப்ப இதை கூட என்ன செய்யற மனிதன் ஏற்றுக்கொள்ளல, தனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்தாலும் அல்லது தன்னை அழைப்புகள் வந்து தன்னுடைய பேரு போட்டு வந்து அவனுக்கு அடைமொழி சொந்தத்தை விடுபட்டு விட்டால் அவனுக்கு கோபம் வருதுன்னு சொன்னா அப்ப மனுஷன் என்ன விரும்புறான், பெருமையை விரும்புறான். நான் ஒரு அப்துல் கார் சாதாரண அப்துல் கார்னு போட்டாயா அண்ணன், நான் படிச்சது எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன், படிச்சிருக்கிறேன், எத்தனை வருஷம் செலவு பண்ணி எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணிருக்கிறேன், என்ன எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா இந்த அடைமொழி போடாம விட்டான்னு சொல்லி என்ன செய்ய மனசு வேதனைப்படுறான். அப்ப இந்த பெருமையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யற, அல்லாஹ் விரும்பல, அப்ப தான் பெற்ற இந்த பட்டங்கள் இருக்கு பாருங்க, அதை கொண்டு பெருமை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். தனக்கு கொடுத்த அந்த போஸ்டுகள் இருக்கு பாருங்க, பதவிகள், அதை கொண்டு பெருமையை பாராட்ட வேண்டும் சொல்லி. அதனால என்ன ஆகி போச்சு சொன்னா, அந்த பதவிகள் கொடுக்கப்பட்ட உடனேயே அந்த பதவிகள் என்ன செய்ய மாட்டேங்குது, இஸ்லாம் அப்படின்னு சொல்லி வந்த உடனே அந்த பதவி ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு தலைவர் இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல முத்தவலி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்ல உடனே என்ன செய்யணும், இவருடைய அந்த பதவிகள் எல்லாம் கீழே விழுந்து அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடுகள் முன்னோக்கி வந்துடணும். இன்னைக்கு நடக்குதா? பின்னாடி சொல்ல போறாங்க சோதனையா சாதனையா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, நினைச்சு பாத்தீங்கன்னா பயமா இருக்கு. சோதித்ததா சாதித்ததான் சொல்ல போறாங்க, என்ன முடிவு நீங்க எனக்கு தெரியல, என்ன எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இப்படி 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 சொல்லி 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 பாத்தீங்கன்னா எத்தனையோ பிளாட்ஃபார்ம், எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ இயக்கங்கள்ல வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம் சொன்னா, இதுக்கெல்லாம் காரணம் சொன்னா பெருமை தலைக்கு ஏறி போச்சு. அதை சொல்லி நாங்க கூடாது, நான் சொல்லி அவங்க கூடாது, அவனுக்கு கீழே நான் போக கூடாது, எனக்கு கீழே அவன் போக கூடாது, யாருக்கு இல்ல யாரு போற, அல்லாம அல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் ஒன்னு சேருவோங்கிறதுல முடிஞ்சு போச்சு, சமுதாயம் அப்படிங்கறதுல ஒன்னு சேருவோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனா சமுதாயத்துக்கு செய்யறங்கிற பேர்ல நான் தான் செய்வேன், எனக்கு கீழே நீ வந்து நிக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்த பெருமை, நான் மட்டும் செய்ய நீ மட்டும் நிப்பியா பிரச்சனை இல்ல, உன்ன போல எனக்கு நிக்க தெரியும், நானும் நின்று காட்டு பாருன்னு சொல்லி அங்க அங்க பாத்தீங்கன்னா பிரிஞ்சு 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 எத்தனையில வந்து நிக்கிறேன்னு தெரியல. சொல்றாங்கன்னு பாப்பா, இல்லைன்னா அடுத்த சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா நாம விரிவா வந்து சொல்லிவிடுவோம், சான்ஸ் இருக்கு என்ன செய்வான், அல்ல ஜும்மால வச்சு என்ன செய்வான், தெளிவா சொல்லுவான் எது எது விடுபட்டு இருக்கு, என்ன மாதிரியான கோணங்கள்ல வந்து அவங்க அலசல, இப்படி எல்லாம் வந்து நீங்க பாருங்க, பார்த்து என்ன செய்யுங்க, விழிப்புணர்வோடு இருந்து சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், நாமளும் செய்யணும். இப்ப என்ன அத கவலை என்னன்னு சொன்னா, தலைவர்கள் அந்த மாதிரி கர்வம் பிடிச்சி பெருமை பிடிச்சி அலைஞ்சி அவர்கள் என்ன செய்ய போறாங்க, நரகத்துக்கு போக போறாங்க. இந்த ஹதீஸ் அடிப்படையில் அப்படி இருந்தா இல்லாத தலைவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யட்டும், சொர்க்கத்தை கொடுக்கட்டும். ஆனா என்ன குழப்பம் எதுக்காக சொல்றேன்னா, தொண்டர்களையும் சேர்த்து கெடுக்கிறார்கள், அதுதான் பெரிய மனக்கவரை, பெரிய கவலை. என்ன அப்படின்னு சொன்னா, தொண்டர்கள் தலைவர் எந்த வழியோ தலைவர் அப்படியே போட்டத வந்து அப்படியே ஒரு நூல் பேசாம அப்படியே தொண்டை என்ன செய்யறோம் அப்படியே ஃபாலோ பண்றான். கொஞ்சமாவது அந்த ஜேர் ஜபர் சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் ஈஸியா புரியும், கொஞ்சம் கூட ஜேர் ஜபர் விடாம அளவுக்கு என்ன செய்யறான், அவனுக்கு தலைக்கேர் நிக்குது, அவனும் என்ன செய்யறான், கர்வம் கொண்டு அலைகிறான். இன்றைக்கு சலாம் சொல்வது கூட கேவலமாக இருக்க சவர்களே, எங்க போயிடுச்சு பெருமை? பெருமை எப்படி தள்ளிடுச்சு, என் இயக்கத்தை சார்ந்தவன் அல்ல அவன், எனவே அவனுக்கு நான் சலாம் சொல்ல மாட்டேன், அவன் அங்கு வரும்பொழுது இங்கே நான் திருப்பி கொண்டு போய் விடுவேன். நடந்து கொண்டிருக்கிறது சத்தியம் என்று சொல்ல முடியும். எங்க தலை கேறி போச்சு பாத்தீங்களா, என்ன பெருமை, உன்கிட்ட சேரல அப்படின்னு சொன்னா முஸ்லீம் இல்லையா, நான் உன்னுடைய அமைப்பின் கீழ் நான் வரவில்லை என்று சொன்னால் முஸ்லீம் இல்லையா, உன்னுடைய ஜமாத்தின் கீழ் வரவில்லை என்று சொன்னால் முஸ்லீம் இல்லையா, அப்ப எவ்வளவு பெரிய பெருமை வந்து தலைக்கேறி போச்சு அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு கீழ் வந்தவர்கள் தான் என்னை சார்ந்தவர்கள், இல்லை என்று சொன்னால் என்னை சாராதவர்கள். இது எங்கே உண்டு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாதவர்கள், அவருடைய வாழ்க்கையை பின்பற்றாதவர்கள் தான் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போயிடுச்சுன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி வந்து நீங்க அமைப்புகள் தலைவர்கள் சொல்லி போன ஊர்ல ஜமாத்துகளையும் அப்படித்தான் இருக்கு. நான் சொல்றேன் நீ கேட்கல, தப்பா சொல்றப்பா, தப்பா சொன்னாலும் கேளு, வரதட்சணை வந்து வாங்க வேண்டாம் நல்லா சொல்லி இருக்கிறான், நான் சொல்றேன் வாங்கு அப்படின்னு சொல்லி கட்டளை போறேன். அங்க என்ன செய்ய பெருமை நிக்குது, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க வாங்காதன்னு சொல்லி அங்க தன்னுடைய போர் பதவி என்ன செய்ய போஸ்ட் வந்து பெருமையா நின்றுகிட்டு அங்க உத்தரவு போடுறான், மீறி சீங்க அப்படின்னு சொல்லி அங்க மீறினா கிடைப்பது என்ன, ஒன்ன ஊர் வலிக்க வச்சிருவேன். அப்ப நடக்கிறது என்ன, இந்த பெருமையின் காரணத்தினால வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை அடுத்து தொடர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த ஹதீஸோட முடிவுல சொல்லும் பொழுது, இந்த கிபர் இருக்கிறதே, அல் கிபர் பத்ருல் ஹக்க வ கம்து நாஸ், ரெண்டு காரியத்தை செய்யும். அந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சு பாருங்க, படிச்சீங்கன்னா இது வந்து தமிழ்ல என்னதான் சொன்னாலும் வந்து தமிழ்ல வந்து அது தமிழ் தமிழ் தாங்க, அந்த அரபி வார்த்தைக்கு அப்படியே விளங்கினீங்கன்னா அது அப்படிதான், அந்த டேஸ்ட் அப்படிதான் தெரியும். சொர்க்கத்துக்கு போக முடியாது, ஒரு வரி லைன்ல சொல்லி முடிச்ச உடனே அல்லாவுடைய சொர்க்கத்துக்கு போக முடியாது சொல்றீங்கன்னு சொன்னா, ஆடு செருப்பு எல்லாம் அழகா இருக்க விரும்புறேன், அது பிரச்சனை இல்ல, ஸ்டெயிலா எவ்வளவு வேணாலும் ஸ்டெயிலா இருந்துக்க சொல்லிவிட்டு தொடர்ல சொல்றாங்க. கிபிருண்டா என்ன தெரியுமா, சஹாபாக்களே நீங்களும் விளங்க வேண்டும், பின்னால் வரக்கூடிய சமூகமே விளங்க வேண்டும், இந்த கிபிர் பெருமை என்ன செய்ய தெரியுமா, ரெண்டு வேலையை செய்யும். ஒன்று பத்ருல் ஹக், சத்தியத்தை ஏற்க விடாது, சத்தியத்தை மறுக்க சொல்லும், உண்மை என்று தெரிந்தாலும் கூட என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ள மனம் வராது, அது உண்மை நல்லா தெரியும், தெரிந்தாலும் வேண்டுமென்றே வாதங்கள், அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொல்லி பேசும் பொழுது உருவம் இல்லை என்று பேச வைக்கிறது என்று சொன்னால் எப்படியாப்பட்ட உள்ளம் அது, சத்தியம் எது என்று தெரிந்தும் சத்தியத்தை ஏற்க வைத்ததா, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று சொல்லி அடுத்து பேசுகிறார் அறிவாளி. தன்னுடைய வாத திறமையில் எந்த அளவுக்கு எதிராளி, அவருடைய எதிரணியினர் எப்படி வாத திறமைக்கு சொந்தக்காரோ அதுபோன்று எனக்கும் திறமை உண்டு என்று சொல்லி வாதாடுகிறார். பெரும்பாலும் தெரியாம முடிக்கிற மாதிரி சப்ஜெக்ட்ல ஒம்பா போயிடும், சரியா நம்மளுக்கு தேவையில்லாம சப்ஜெக்ட்ல போயிடுமா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சத்தியம் தெரிஞ்ச உடனே என்ன செய்ய ஏத்துக்கல வைக்காது. இந்த இலேச புரியுதமா சொல்ற மௌனது கூடாதுன்னு சொல்றேன், எனக்கு எங்கேயாவது போனா இதுக்கு வந்து ஈஸியா போடும். மௌனது கூடாதுன்னு சொன்னோன்னா நீ எப்படி கூடாதுன்னு சொல்ற, நான் கூடும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஓதுறா, மைக்க போட்டு கத்துற, நாலு பேர் இருக்கு யானை சலாம் அலைக்கு கத்துறது, இருக்கிறது நாலு பேர் தான், 4000 பேர் எல்லாம் சேர்ந்து ஊரே ஒண்ணு கூடி ஓதுறாம ஊர்ந்து வந்து பாருங்க மாதிரி போய் பாத்தீங்கன்னா நாலு பேர் இருப்பான். நாலு மூலம் வந்து என்ன செய்ய பூத்தூங்க பள்ளியில, அந்த ரபியில் உள்ள மாசத்துல போய் பாத்தீங்கன்னா இதுதான் நடக்கும் கூத்து. ஆனா நடக்கிறது என்ன, இந்த மைக்கு போட்டு ஒரு சட்டம் போட்ட உடனே ஏதோ பிரம்மாண்டமான கூட்டம் எல்லாம் கூடி ஊர் ஊரை சேர்ந்து மோது வர மாதிரி மோதலாம் கூடாது. மக்களும் புரிஞ்சுட்டாங்க இந்த பிடிவாதத்துக்கு அவன் சத்தியம் என்று தெரிஞ்சவன வரட்டு பிடிவாதம் கௌரவத்துக்கான கருவம் பிடிச்சுக்கிட்டு இத சிறுக்கு என்று தெரிந்தும் கூட இன்றைக்கு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இப்படி ஏற்க வைக்காது. பெருமை தலைக்கு ஏறி நிக்குது. நாங்க வந்து பாரம்பரியம் பாரம்பரியமா 15-20 வருஷம் நான் இமாமா இருந்து இந்த 20 வருஷமா என்ன செய்யறது, இந்த மூழ்கு ஓதாத மாசமே இல்ல. அதாவது வருஷம் வருஷம் ரபியில உள்ள மூழ்கு ஓதிடுவேன், இன்னைக்கு வந்து இந்த பொடி பசங்கள் எல்லாம் சொன்னதுனால மூழ்கு நிப்பாட சொல்றீங்களா? அப்ப பெருமை எங்க வந்து நிக்குது, எங்க வந்து நிக்குது? சத்தியத்தை ஏற்க வைக்கதா உதாரணத்துக்காக ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்காரு. இதே மாதிரி எந்த சத்தியம்னு தெரிஞ்சாலும் சத்தியத்தை ஏத்துக்கற விடாது. அது சத்தியவாதிகள் என்று சொல்லி எங்களை போன்றவர்கிட்டையும் உண்டு. நீங்க அங்கேயும் போயக்கூடாது, நீ எங்கே இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்ப என்கிட்ட வந்து ஒரு சத்தியம் இருக்கும், நீங்க வந்து சொல்லுவேன் அங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ணி ஏத்துக்கிற வேண்டியதானே, இது ஏத்துக்கிற செய்தான். இது நீங்க வந்து சொல்றீங்க அப்படி பேசுறேன், பேசும்போது ஒரு ஹதீச வந்து தப்பா சொல்லிட்டு ஒரு ஆயத்தை தப்பா சொல்லிட்டேன் வந்து சொல்றீங்க சொல்லுங்க அப்படிங்களா, சரிங்க அடுத்த காலம் திருத்திக்கிறேன் இன்ஷால்லா, இல்லட்டா அடுத்த மக்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு என்ன செய்ய தன்னடக்க வேணும். அப்படி வரும் பொழுதுதான் அங்க பெருமை இல்ல. எனக்கு தெரியாதா? உனக்கு எப்படி தெரியும்? எப்படி உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப படிச்சுட்டு வந்துட்டியா? இன்னும் கேட்கறது கேட்டுக்கிட்டு என்ன செய்ய, அந்த சத்தியத்தை வந்து ஏற்காம அல்லது அந்த இடத்தில் எப்படியாவது சமாளித்து அவனை வென்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறது பாருங்க, இதுதாங்க பெருமை. அதனால சத்தியத்தை என்ன செய்ய விட, எந்த வகையிலும் சத்தியமாக சத்தியத்தை ஏற்க விடாது. இதுதான் கிபர் செய்யக்கூடிய வேலை, பெருமை செய்யக்கூடிய முதல் வேலை. இரண்டாவது வேலை என்ன, வஹம்து நாஸ், மனிதர்களை மட்டரகமாக நினைக்க சொல்லும், கீழ்த்தரமாக நினைக்க சொல்லும். யாரை பார்த்தாலும் சரி, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல படிச்சவங்க, நல்ல வேலையில் உள்ளவங்க, கம்மியான வேலையில் உள்ளவங்களோட ஒரு இணக்கம் இருக்குதான்னு சொன்னா கம்மி தாங்க. இந்த கம்மியான வேலையில் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா அவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த ரேஞ்சில் உள்ளவங்கள்ட்ட மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்த ரேஞ்சில் இருந்தா அங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்த ரேஞ்சில் இருந்தா அங்க ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். இதுக்கு இதுக்கு தான் சட்டம். அப்ப இதுவும் இதுவும் வந்து சேராது, சேரக்கூடாது. இதுக்கு சேராம இருக்கிறது காரணம் என்ன, பெருமை மாற்று கருத்து இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நீ உள்ள ஒரு கம்பெனியில நீ வந்து மேனேஜரா இருக்கலாங்க, அல்லது வந்து ஒரு ஃபோர்மன் பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம், அந்த இடத்துல வேணா நீங்க என்ன செய்யலாம், உங்கள் வந்து வந்த அந்த போஸ்டிங் காரணத்தினால நீங்க அந்த பணியாளர்களை சரியான முறையில் பணி வேலை வாங்கணும், அந்த இடத்துல கொஞ்சம் லூசா நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களை லூஸ் ஆக்கிடுவாங்க அப்படிங்கறதுக்காக நீ வந்து என்ன ஸ்ட்ரிக்டா இருக்கலாம். வெளியில வந்து நின்றுகிட்டு இப்படி பாத்துட்டு வெளியில வந்தால் சார் சார்ன்றே சொல்லணுமா, இதெல்லாம் விரும்புறது எதாச்சும் அவனா கொடுக்கறான் அது வேற. சிலர் வந்து என்ன செய்யறான், எப்பொழுதுமே என்னை இப்படித்தான் மதிக்க வேண்டும் நினைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவது மனசுன்னு சொன்னா, அப்ப என்ன செய்யுது, என்னுடைய வேலைக்காரன் எனக்கு கீழே அவன் என்ன செய்யறான், பணிபுரிகிறான், நான் ஒரு ஃபோர்மேன், அதுல எனக்கு கீழே என்ன செய்யறான், அவன் பணி செஞ்சிட்டு இருக்கிறான், நான் ஒரு மேனேஜர், எனக்கு கீழே வேலை செஞ்சிட்டு இருக்கான், அதனால என்ன செய்யணும், என்னை மதிக்க வேண்டும் என்று சொல்லி மட்டரகமாக நினைக்கிறது பாருங்க, இதுதாங்க பெருமை. அப்ப இந்த பெருமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். இப்படியெல்லாம் சொர்க்கம் செல்லாமல் இருப்பதற்கு இந்த பெருமையை ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இப்படி சொல்லணும், கேள்வி புரியுதா? இந்த பெருமையை ஏன் அந்த பெருமை வந்து ரொம்ப மோசமானது மட்டுமல்ல, இது அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்துறாங்க. எங்க தொடர்புறாங்க, ஏன் இவ்வளவு பெரிய வேகப்படுறாங்க, ஏன் இவ்வளவு பெரிய வேகமான வார்த்தை சொன்னாங்க, சொர்க்கமே போக முடியாது ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா, இது அல்லாஹ்வோடு தொடர்புறாங்க. தெரிதா சொல்லுங்களேன், தெரிதான பாக்கலாம். ஆ ஃபதல் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ஆடை. என்ன ஆடை? அதே நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது கண்ணியம் இருக்கிறதே அல் இஸ்ஸு இஸாரி, கண்ணியம் இருக்கு பாருங்க. என்னது கண்ணியம்? அல்லாஹ்வுக்கு என்ன ஆடாது? அல்லாஹ்வுடைய மேலாடையா கீழாடையா? இசார்னா என்னங்க? இசார்னா என்ன? கீழாட. அல்லாஹ் என்ன செய்ய கண்ணியத்தை கீழாடையாக வைத்திருக்கிறார். ஏன்னா வசத்தமே ஜரஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, இந்த அஸ்ருலவாக பிந்திய பத்து வந்துச்சுன்னா தன்னுடைய மேஜர் இருக்க பாருங்க கீழாடையை என்ன செய்வாங்க, கட்டிக் கொள்வார்கள். அதை இசார். அப்ப அந்த இசார் இருக்கிறது அது அப்படிங்கிற கண்ணியம், என்னுடைய கண்ணியம் இருக்கிறதே அது என்னுடைய கீழாடையாக. அல் கிபுரு ரிதாயி, பெருமை இருக்கிறது என்னுடைய மேலாடையாக நான் வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு சொந்தங்க அது, ஆடையாக வைத்திருக்கிறான். கிபுர் பெருமையை அல்லாஹ் தன்னுடைய மேல் அங்கே எப்படி ஒரு அழகாக ரொம்ப ஸ்டைலா என்ன செய்வான், அப்படி தூந்த டவல் எடுத்து அல்லது வந்து என்ன செய்வா தலைவர்கள் அப்படி போட்டுக்கிட்டு வருவோமா, அது போல ஒரு கம்பீரமா அல்லாஹ் என்ன செய்யறான், போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறான். உருவம் இருக்கிறனாலதான போட முடியும், இல்லடா போட முடியுமா? உருவம் இருக்கிறனாலதான போட முடியும், போட முடியுமா? எப்படியாப்பட்ட உருவம் இருக்கு எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும், நமக்கும் தெரியும், எப்ப மறுமையில தெரியும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் உண்மை, அப்படித்தான் நம்பிக்கை கொள்ளணும். லைஸ கமிஸ்லி செய்யும், அது பட்ட பாடு இருக்கு அல்லாஹ், அவனை போன்ற உலகத்தில் யாருமே இல்லை, அப்படித்தான் நம்பணும். அவனை போல உலகத்தில் எதுவுமே கிடையாது, எந்த கற்பனையிலும் கொண்டு வரக்கூடாது அவனை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. வளம் எக்குள்ளஹு குஃபுவன் அஹத், ஒவ்வொரு நாளும் ஓதுறமே வித்துறல, அவனுக்கு நிகராக உலகத்தில் எதுவுமே இல்லை 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 என்று சொன்னால் நிகராக இல்லை, கற்பனை பண்ணவே முடியாது, மறுமையில் மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் அவன் எப்படிப்பட்ட கம்பீரத்தில் சொந்தக்காரன் சொன்னா, தனக்கு கீழாட மேலாட என்று சொல்லி இந்த பெருமையையும் கண்ணியத்தையும் ஆடையாக வச்சிருக்கான்னு சொன்னா, அந்த ஆடையில போய் நீங்கள் பங்கு போட்டீங்கன்னு சொன்னா, அடுத்து தொடரும் போது அப்படிதான் சொல்றாங்க, சமயம் யுனாசிஇனி ஃபி வாஹிதி மின்ஹுமா, இந்த இரண்டு ஆடைகளில் ஒன்றில் நீங்கள் போய் பங்கு போட்டால், உங்களுக்கு உண்டு என்று சொல்லி உரிமை கொண்டாடினால், ஃபக்கத் அல்ரபுத்துஹு, அவனை நான் வேதனை செய்வேன். அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் குதிசிம்பாங்க, அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்துல, அல்லாஹ்வுடைய தன்மையில பண்புல, அல்லாஹ்வுடைய ஆடையில போய் நான் போய் பங்கு போட்டுக்கலாமாங்க? நான் ரஹீம்னு சொல்லிக்கலாமா? நான் ரஹ்மான் சொல்லிக்கலாமா? நான் சமுதன் சொல்லிக்கலாமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? ஏங்க சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? அல்லாஹ்வுடைய பேர், அல்லாஹ்வுடைய பண்பு, அது அல்லாஹ்வுடைய தன்மை, அதுல போய் நான் என்ன செய்ய முடியாது, பங்கு போட்டுக் கொள்ள முடியாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். அது மாதிரி அல்லாஹ் தன்னுடைய ஆடையாக சொன்ன பின்னாடி, அந்த ஆடையில் எவனாவது உரிமை கொண்டாடினால் வேதனை செய்வேன் என்று சொல்றான் பாருங்க, அதுதான் நரகத்தில் அவனை கொண்டு போய் சேர்க்குது. இதுதான் காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொர்க்கத்துக்கு போவதற்கு இந்த பெருமை வந்து தடையாக இருப்பது காரணம், அல்லாஹ்வுடைய ஆடையில் போய் நாம் என்ன செய்யறோம், பங்கு போடுகிறோம், அல்லாஹ்வுடைய ஆடையை நமது ஆடையாக ஆக்கிக் கொள்கிறோம். இது முதல்ல எங்க இருந்து தோன்றுச்சு, நம்ம அத்தாவை படைச்சான் பாருங்க, அத்தாவை வாப்பாவை எப்படி சொல்லிட்டாலும் சரி, அத்தாவை வாப்பான்னு சொல்ல நான் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப அத்தாவும் சொன்னாலும் சரி, வாப்பான்னு சொன்னாலும் சரி, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள படைச்ச உடனேயே மேப்படியானு இருக்கிறான்ல உள்ள, அவன் தாங்க ஆரம்பிச்சு விட்டான் முத முதக்பர கிபர்ல இருந்து உள்ள வார்த்தை தான் பெருமை கொண்டான். யார் பெருமை கொண்ட? யாருங்க? இப்லீஸ். வயது கொள்ளாளில் மலாய்க்கு ஆதம பசஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர, ரெண்டு வேலையும் செஞ்சான், எல்லாரும் சாஸ்தாங்க செஞ்சாங்க, கண்ணியப்படுத்தினாங்க, இவன் மட்டும் மாறு செய்தான், முடியாதுன்னு சொன்னான், அதோட நிப்பாட்டிக்கிறல. சிலர் முடியாதுன்னு சொல்லுவான், சொல்லிவிட்டு என்னுடைய என்னது அந்த ஸ்டேட்டஸ்க்கு கரெக்டா, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தப்பா விட்டா இது கூட தெரியல, தெரியாத கேட்டுக்கலாம், தப்பே கிடையாது, இதுல பெருமையே கிடையாதுங்க, தெரியாது தெரியாதாங்க, அதான் சொல்லிக் கொடுங்க, ஸ்டேட்டஸ் தானேங்க, என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு இது வந்து என்ன, இதெல்லாம் என்னது, இந்த வேலையில நான் பாக்குறதா, ஏ பார்த்தா என்ன குறைஞ்சிருவியா, இப்ப நடக்குதா இல்லையாங்க, இதைத்தான் என்ன செய்ய, இதை வந்து முதல்ல மறுப்பான், மறுத்துட்டு என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நின்ட்ட வேற முடியாது, அடுத்து சொல்லுவா ஸ்டேட்டஸ் பாப்பா பாருங்க, அப்ப சொல்றான் மறுத்துட்டு வஸ்தக்பர பெருமை அடித்தான், பெருமை அடித்ததுனால பக்கான மேல் காஃபிர் என்ன ஆயிட்டான், குஃப்ராலியா ஆயிட்டான், காஃபிராக ஆயிட்டான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு என்ன செய்யறான், முதல் முதலில் இந்த பெருமையை உலகத்தில் விதைத்தவன் யார் என்று சொன்னால் சைத்தான். அப்ப இந்த பெருமை யார்த்து இருக்குதோ அவன் யாருடைய குணவாளியா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா சைத்தான் இருக்கு. அதனால நல்லா சொல்றான், நம்மளை பார்த்து வந்து கட்டளை போடுறான், வலா தம்ஷி ஃபில்லர்லி மரஹா, நீங்கள் பூமியில என்ன செய்யாதீங்க, பெருமையை அடிச்சு வாழாதீங்க, நடக்காத. பெருமையோடு நினைச்சிய தெரியாத, பெருமையோடு தெரிஞ்சேன்னு சொன்னா உன்னால என்னப்பா செய்ய முடியும். நம்மளாம் கேட்பமா இருக்க, அதே மாதிரி கேட்கறான், நீ அப்படி பெருமை அடிச்சு வந்து திரிஞ்சேன்னு சொன்னா இன்ன லன் தஹரிக்கல் அர்ல வலன் தபுள ஜிபால தூளா, உன்னால பூமியை கிழிச்சு விடவும் முடியாது. போய் மலை இருக்குது பாருங்க, அந்த மலையை தொட்டு விடவும் முடியாது. என்ன செய்ய போற, என்ன சாதிக்க போற, பெருமை என்ன வந்து உனக்கு நிக்க போகுது அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி சருக்கு சருக்கு ஒரு மாதிரி நிமிந்துகிட்டு நஞ்சு நிமிந்து நடக்கவே கூடாது. இப்படிப்பட்ட தலக்கணத்தோடு என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லீம் நடக்க கூடாது. அதான் அல்லாஹ் சொல்றான், அப்படி நீ நடக்காத, நடந்து உன்னால நினைச்சு பூமியை நீ கிழிச்சு விடுவியா, அதுவும் உன்னால செய்ய முடியாது. அல்லது மலை விட உச்சிக்கு போய் அவனால உயர முடியுமான்னு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னுடைய பெருமை இருக்கிறதே உன்னை விட்டு என்ன செய்யும், தூரப்படுத்துமே தவிர இந்த உலகத்தில் உன்னை ஒன்னும் சாதிக்க விடாது என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மை பார்த்து பெருமை உள்ளாமல் இந்த உலகத்தில் தன்னடக்கத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால்தான் அல்லாஹ் பல வரலாறுகள் சொல்லும் பொழுது, காரூனுடைய வரலாறு சொல்லும் போது என்ன செஞ்சான், பெருமை கொண்டதுனால அவன் அப்படியே பூமியில சுருவிட்டான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னர் வாழ்ந்த ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அதே மாதிரி பெருமை கொண்டு தன்னுடைய அந்த ஆடை அலங்காரத்தோடு என்ன செய்ய, பெருமையா உள்ள போய் அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யிட்டான், அவரை பூமியில சுருவ வச்சுட்டான். இது கியாமத்து நாள் வரைக்கும் அவரை சுருவிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை வந்து புகாரி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கந்தல பாக்கலாம். எப்படி காரூன் உள்ள சுருவிட்டானோ அல்லாஹ், அதே மாதிரி ஒரு மனுஷன் என்ன செஞ்சா பகத்தோடு பெருமையோடு என்ன செய்ய, தன்னுடைய ஆடை அலங்காரத்தோடு இப்படி பெருமையா நினைச்சிட்டு போனா பாருங்க, அவன் ஒரே சுருவு சுருவிட்டான். இன்னைக்கு அங்கங்க சுருவிக்கிட்டு இருக்கான், அல்ல பாதுகாக்கணும். பாகிஸ்தான்ல பாருங்க, மேல நின்று போச்சு கீழே வந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ் அக்பர், பயம். வஃபாரத்து நூர் எங்க சொல்றான், நூ அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களை பார்த்து சொல்றான், அது என்ன செஞ்சிச்சு, அந்த இது பூமி இருக்குது அப்படியே பொங்குச்சு, மேல இருந்து மழை ஊத்துச்சு, கடைசியில் என்னாச்சு, எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு மேல நின்று போச்சு, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் போர்டு வைக்கப்பட்டு அங்கங்க அவர்களுக்காக உங்களுடைய சதக்காக்களை ஜக்காத்துக்களை செய்யுங்கள் சொன்னா அங்க வந்து நடந்துகிட்டு என்ன இருக்கு, பயங்கரமான அழிவு பேரழிவு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நின்ற பாடில்லை இந்த செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சொன்னா காரணம் என்ன, அல்லாவை மறந்து பெருமையோடு வாழ்ந்ததின் காரணத்தினால் வந்த விளைவுகள். எனவே நேர்மின்மை அடுத்து இன்ஷால்லா தொடரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கின்ற காரணத்தினால நம்ம இன்ஷால்லா முடிவு கொண்டு வர்றோம். கடைசியில் நடக்க போவது என்ன அப்படின்னு சொன்னா, இருப்பவர்கள் எப்படி பெருமை கொள்கிறார்களோ அப்படி இல்லாதவர்களிடத்திலும் சில வேலைகள் பெருமை உண்டு. அவர்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமை வச்சிருக்கும் போது, நாளைக்கு மறுமையில என்ன செய்யும், அல்லாஹ் மூன்று சாரோடு பேச மாட்டான், அவர்களை வந்து என்ன செய்ய ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு சொல்லிவிட்டு, வாயிலின் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, ஏழையா இருந்துட்டு பெருமை அடிப்பான் பயங்கரமா. பாத்திருக்கீங்களா, ஒண்ணுமே இருக்காது, ஆனா அவன் அடிக்கிற பெருமை பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா இருக்கும். இவனுக்கு குத்து அடிகள் நாயம் செல்லால சொல்லியிருக்காங்க. அடுத்து புரோகிராம முடிக்கிறேன், முஸ்லீம் என்ற ஹதீஸ் கரங்க வருது. அது போல அல்லாஹ் கொடுக்கக்கூடியது என்ன கேட்கறான், அலைஸ் ஃபி ஜஹன்னம மஸ்வல் லில் முத்தகப்பிரீன், இந்த பெருமை பிடிச்சி அழையிறீங்களப்பா, உங்களுக்கு நரகம் போதாதா, உங்களுக்கு நரகம் பத்தாதான் சொல்லி கேட்கிறான். அவன் கொடுக்கப்படக்கூடியது என்ன, நரகம் என்பது திண்ணம் என்பதை அல்லாஹ் சொல்றான். நேரமின்மையை கருதி முடித்துக் கொள்கிறேன். பெருமையை ஒழிப்போம், தற்பெருமை அடிப்பதை விட்டும் ஒழிப்போம், கருவம் கொள்ளாமல் இருப்போம். அல்லாவிற்காக வேண்டியே என்ன செய்வோம், நாம் எதையும் செய்வோம், எதை செய்தாலும் அல்லாஹ் என்ற ஒரு ஒரு என்ன இருக்குது, ஒரே ஒரு பந்தம் மட்டுமே வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பந்தம் மட்டுமே வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஒரு பந்தத்திற்காக வேண்டியும் இல்லை என்ற பெருமையை நாம் வந்து ஒழித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை உண்டு. எனவே அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை சொந்தக்காரர்களாக மாறி அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நன்மக்களாக மாறுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படியாப்பட்ட அந்த பெருமையிலிருந்து நம்மளை விடுபட்டு நல்லவர்களாக மாற்றி அமைப்பானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
போவதற்கு முன்னால் ஒரே